ஸ்ரீ ரமண பகவான் அருளி செய்த அக்ஷரமண மாலை பார்த்துன்னு வரோம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பாட்டு, ஐம்புலக்கள்வர் அகத்திரில் புகும்போது அகத்திரில் நீ இலையோ அருணாச்சலா. ஐம்புலக்கள்வர் அகத்திரில் புகும்போது அகத்திரில் நீ இலையோ அருணாச்சலா அப்படிங்கிற பாட்டு. இதுக்கு முன்னாடி சில பாடல்களை எல்லாம் நம்ம கொஞ்சம் கவனிக்கணும். இதில் இதை பார்க்கறதுக்கு முன்னாடி, உனையே மாற்றி ஓடாது உளத்தின் மேல் உறுதியாயிருப்பாய் அருணாச்சலா, ஊர் சுற்றுள்ளம் விடாது உடை கண்டு அடங்கிட உன் அழகை காட்டு அருணாச்சலா, ஏன் இந்த உறக்கம் நினைப்பிறர் இழுக்க இது உனக்கு அழகோ அருணாச்சலான்னு ஒவ்வொரு பாடலாக நம்ம பார்த்துட்டே வரோம் அதோட பொருளை. இப்போது இந்த பாடலுக்கும் மித்ததுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன அப்படின்னா, நேரடியாக ஒரு காரணத்தை இந்த பாடலில் சொல்கிற அருணாச்சலா, நீ என்கிட்ட இப்போது இல்லாதது ஏன் தெரியுமா? இந்த ஐம்புலக் கள்வர்களும் அகத்தினில் புகுந்துட்டா, அதனால தான் அந்த ஆட்டத்தில் நான் நில தடுமாறி விழுந்துட்டேன். நான் அப்படி விழுந்து கிடக்கும்போது என்னை தூக்கி நிறுத்த, என்னை அணைச்சிக்க, என்னை தேற்றி அங்கே இருக்கிறதுக்கு நீ இல்லாமல் போயிட்டியோ அப்படின்னு கேட்குற. இப்போது இது வந்து ஒரு பக்தன் தன்னோட இறைவன்கிட்ட ரொம்ப பக்தி பாவத்தோட கேட்குற மாதிரி இந்த பாட்டு அமைஞ்சிருக்கு. இந்த ஐம்புலன்கள் என்னெல்லாம் செய்யும் அப்படின்னு நம்ம பார்க்கணும். இப்போது பகவான் ரமணர் உள்ளது நாற்பதில் உலகு ஐம்புலன்கள் உரு வேறன்று அப்படின்னு சொல்கிறார். உலக வாழ்க்கைங்கிறது ஒரு பிரம்மை, அந்த ஐம்புல வடிவாகவே அது உள்ளே புகுந்துக்கிறது, அதோட வடிவமாக தான் நம்ம உள்ளம் ஹிருதயம் ஆத்மா அப்படின்னு எப்படி சொன்னாலும் சரிதான். இங்கிருந்து அதாவது ஆத்மஸ்வரூபத்திலிருந்து ஐம்புலன்களும் என்ன பண்ணுறதுன்னா ஜீவனை வெளியில் இழுக்கிறது, அதனால தான் உலகம் இருக்கிற மாதிரி தெரியறது. இந்த மாதிரி ஜீவனை தன்னுடைய இருப்பிலேயே அது இருக்கிறதுக்கு வைக்காமல் அதை கவர்ந்துண்டு வெளியில் கொண்டு வருது இந்த ஐம்புலம், அந்த ஐம்புல கள்வர்கள்னு அதனால்தான் அதை சொல்கிறா. அருணாச்சலம் அப்படிங்கிற ஆத்ம வஸ்து ஹிருதயத்தில் எப்போவுமே இருக்குது, ஆனால் அது அதுக்கிட்ட இருந்து தன்னை மறதி தன்னே மறந்து போய் ஏதோ ஒன்று வெளியில் நம்மளை கூட்டின்னு வருது. இதைத்தான் பகவான் அநீர்வசனீய சக்தி அப்படிங்கிறார். ஆத்மாவை எதிர்கொண்டு புறப்பட்ட இந்த சக்தியை, அதாவது ஆத்மா விட்டு வெளியில் கிளம்புறது இல்லையா, அந்த சக்தியை தான் மனசு மனம் அப்படிங்கிறார். இனிமே அந்த மனசு என்ன பண்ணுறது, தன்னைத்தானே தனியாக ஒரு வியக்தியாக தன்னை நினச்சிக்கிறது, தன்னை வந்து அந்த பரம வஸ்துலேருந்து வெளியில் வந்து தான் ஒரு விஷயமாக தன்னை நினச்சிக்கிறது, செப்பரேட் ஃப்ரம் ஹோல் அப்படின்னு, அதாவது ஒரு முழுமை தன்மையிலேருந்து தன்னை விலக்கிக்கிறது. இப்படியே தனியாக பிரிஞ்சு வந்து அந்த வந்த அந்த விஷயம் என்ன ஆறுது, அகந்தையாக மாறுறது. இதைத்தான் மூல அகந்தை அப்படிங்கிறோம். இதுவே ஒரு எண்ணம், இதுவே ஒரு தாட்டாக மாறுறது. இந்த எண்ணமானது ஒரு சரீரத்தை என்ன பண்ணுறது, இறுக்கி பிடிச்சிட்டு இதுதான் தான் தான் அந்த சரீரம்தான் தான்னு அபிமானம் அதுக்கு வந்துடுறது. இந்த சரீரத்தை நான் நினச்சி அதுலேயே மயங்கி போய் கிடக்கிறது. இப்போது இந்த சரீரத்தில் இந்த ஐம்புலன்கள் வழியாக எங்கெல்லாம் சுகம் வருதோ அதெல்லாம் தேட ஆரம்பிக்கிறது. கண், காது, மூக்கு, நாக்கு, ஸ்பரிசம், தோல், இதெல்லாம் என்னெல்லாம் அனுபவிக்கிறதோ தொடர்ந்து அதனால் அதுக்கு ஒரு சந்தோஷம் வந்தால் அந்த மனசு அதை பதிய வச்சுட்டே இருக்குது. இப்படி பதிய வச்சுட்டே இருக்கிற விஷயத்தை தான் நாம் வாசனை இல்லை மெமரி அப்படின்னு சொல்கிறோம். இந்த வாசனைகளோட தொகுப்பு தான் மனசு, பண்டில் ஆஃப் தாட்ஸ், பண்டில் ஆஃப் மெமரிஸ். இந்த வாசனைகளோட வயசு என்ன தெரியுமா, இந்த தொகுத்து வச்சுக்கிறது இல்லையா, இது வந்து ஒரு ஜென்மாவில் மட்டும் இல்லை, பல ஜென்மாக்களோட மெமரிஸு உள்ளுக்குள்ளே இருக்குது. அதோட வாசனைகளோட வயசே என்னென்னா கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான வருஷங்கள். இந்த வாசனைகளுக்குள்ளே இந்த மனசு கட்டுப்பட்டு இருக்குது, கண்டிஷன் ஆகிருக்கு. கண்டிஷனிங்னு சொல்கிறோம் இல்லையா, அது அதுதான். இப்போ நம்ம அடிக்கடி சொல்கிறோம், நான் யோசிக்கிறேன், நான் சிந்தனை பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த யோசிக்கிறது சிந்தனை பண்ணுறது எல்லாம் என்னென்னா, இந்த பண்டில் ஆஃப் தாட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த வாசனை தொகுதியிலிருந்து தான் ஒரு எண்ணம் வெளியில் வருது. அதனால தான் ஜே கிருஷ்ணமூர்த்தி சொல்கிறார், ஜே கே சொல்கிறார், சார் யூ ஆர் நாட் திங்கிங், யுவர் கண்டிஷன் இஸ் திங்கிங் அப்படிங்கிறார். ஒரு சமயம் ராய் அப்படிங்கிற ஒரு பக்தன் ரமண பகவான்கிட்ட வந்து ஒரு கேள்வி கேட்குறார், சுவாமி நான் எப்படி என்னோட ஆணவத்தை எப்படி கொள்வது, என் அகங்காரத்தை எப்படி கொள்வது அப்படின்னு கேட்குறார். அதுக்கு ரமண மகரிஷி சொல்கிறார், மனசை அழிக்கும்படி மனசுக்கிட்டே கேட்க முடியாது. அப்படி செய்கிறது எப்படின்னாக்கா திருடனையே போலீஸ்காரனாக்கிற மாதிரி, அவன் உன் கூடவே வந்து திருடனை பிடிச்சி தரேங்கிற மாதிரி பாசாங்கு பண்ணுவானே தவிர அதனால் எந்த பயனும் கிடையாது. அதனால் நீ உன்னோட இந்த ஆசை, இந்த நாட்டத்தை இருக்கு இல்லையா, அதை வந்து உன்னோட உள்முகமாக ஆக்கணும். நான் அப்படிங்கிற எண்ணம் எங்கேருந்து உதிக்கிறது அப்படிங்கிறத உள்முகமாக அப்படியே ஆராய்ஞ்சு பார்த்தோம்னாக்கா அப்போ மனசுன்னு ஒன்று இல்லைங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பகவான் சொல்கிறார். ஆனால் இங்கே மனசோட உதவியை கொண்டு தான் மனசை அழிக்க வேண்டியிருக்கு. வெறும்ன மனம் அப்படின்னும் அதை நான் அழிப்பேன்னு சொல்கிறதுனால ஒரு பயனும் கிடையாது, அது முடியவும் முடியாது. மனசுங்கிறது எங்கேருந்து எழுந்துக்கிறதுங்கிறது அதோட மூலத்தை தேடணும். இந்த மனசு வந்து வெளியில் செயல்படும்போது, இந்த வெளி உலகத்தில் செயல்படும்போது நமக்கு எண்ணங்களாகவும் ஒரு பொருட்களாகவும் அப்படியே உதிச்சுட்டே இருக்குது. அதே மனசு உள்முகமாகும்போது, அதாவது அந்தர்முகமாகும்போது, அதுவே ஆன்மஸ்வரூபமாக பிரகாசமாக இருக்குது. இப்படி உள்முகமான மனசு அரூப மனசு இல்லை சுத்த மனசு அப்படின்னு சொல்கிறான். நாம் லலிதா சஹஸ்ரநாமத்தோட விளக்கத்தை பார்க்கும்போது மானசா அப்படின்ற ஒரு திருநாமத்தை பார்த்தோம், அந்த நிலை தான் அது. இனிமே இந்த மனசு தன்னுடைய மூலத்தை நோக்கி போக ஆரம்பிக்கிறது. ஸ்ரீ ஜானகி மாதா அப்படிங்கிற ஒரு அம்மா 1938 ஜனவரி மாதம் பூர்ண ஞான நிலையை அடைஞ்சா. உடனே பகவானை வந்து அந்த சன்னதிக்கு வந்து பகவான் ரமண மகரிஷியை நமஸ்காரம் பண்ணுறா. ஸ்ரீ மாதா வந்து, பகவானே தங்களுடைய அபார கருணையினால் நான் பூர்ண ஞான நிலையை அடைஞ்சேன் அப்படின்னு சொல்கிறான். நான் வந்து உங்களோட பாதுகாப்புலேயே இருக்கேன் அப்படின்னு சொன்னான். பகவான் வந்து அப்போது ஸ்ரீ மாதாவை நோக்கி ஒரு கேள்வி கேட்குறார், வைகுண்டம் எங்கே இருக்குது அப்படின்னு கேள்வி கேட்டுட்டு தானே அதுக்கு விடையும் சொல்கிறார். விகுண்ட மானசேதி வைகுண்டா அப்படிங்கிறார். மனசானது இந்த ஐம்புலன்களும் என்னென்ன சுகத்தை அனுபவிக்கிறதோ, அதாவது ப்ளஷரை மீண்டும் மீண்டும் அனுபவிச்சுட்டே இருக்குது. இங்கே விகுண்ட மானசேதி வைகுண்ட அப்படின்னு மகரிஷி சொல்கிறார். என்ன அர்த்தம் அப்படின்னா, மனசானது ஆத்மஸ்வரூபத்தில் கரைஞ்சி அதுலேயே ஒன்றி போகிறது இல்லையா, அங்கு தான் விஷ்ணுவோட உறைவிடமான வைகுண்டம் அப்படிங்கிறத காமிச்சி கொடுக்குற அந்த ஸ்ரீ மாதாக்கு. அப்போது சொல்கிறார், குணங்கள் வந்து இந்த குணம் வந்து குறைகளற்ற பூர்ண வஸ்து அப்படிங்கிறது உறுதிப்படுத்துகிறார். இந்த இடத்துல இந்த மனசு என்ன பண்ணுறது, இந்த ஐம்புலன்கள் என்னென்ன சுகத்தை நமக்கு திருப்பி திருப்பி கொடுக்கறதோ அதை அனுபவிச்சுட்டே இருக்கணும்னு ஆசைப்படுறது. நம்ம ஒரே இடத்துல உட்காத்தி வைக்கிறது, எங்கெல்லாம் ப்ளஷர் கிடைக்கிறதோ திருப்பி திருப்பி அந்த இடத்துக்கே நோக்கி நம்ம போகிறோம். நம்ம ஒவ்வொரு சுகமாக ஏற்கனவே அனுபவித்து அதையே திருப்பி திருப்பி அனுபவிக்கணும்னு நினைக்கிறோம். இது வந்து ஒரு விஷ வட்டம், அதுக்குள்ளேயே மாட்டிப்போம். இந்த விஷவட்டத்துக்கு, இந்த சுழற்சிக்கு முக்கிய காரணம் என்னன்னு பார்த்தோம்னாக்கா இந்த ஐம்புல கல்வர்கள் தான். இந்த ஐம்புல கல்வர்களை என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது, சரி இவாளை வேரோடு அறுக்க முடியாதுங்கிறா, இவாளை என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது ஜெய கிருஷ்ணமூர்த்தி இந்த இடத்துல தான் சொல்கிறார், கேன் யூ அப்சர்வ் சென்சேஷன் விதவுட் ஐடென்டிஃபிகேஷன் வித் இட் அப்படின்னு கேட்குறார். நம்ம அதை அப்சர்வ் பண்ணணும், அதை பார்க்கணும், ஆனால் அதோடு நம்மளை ஐடென்டிஃபை பண்ணிக்கவே கூடாது. ஏன்னா இங்கே இந்த ஐம்புலன்களை நம்ம தரும் அனுபவத்தை திருப்பி திருப்பி நம்மளை இழுத்து போடுறதுங்கிறத நம்ம மொதல் உணரணும். ஆஹா, இது நம்மளை ஏமாத்துறது, இது நம்மளை இதுக்குள்ளே திருப்பி திருப்பி இழுக்கிறது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். இது சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. ஏன்னா இந்த வெளி உலகத்தில் நம்ம எல்லா விஷயங்களும் பண்ணும்போது உலகத்தில் என்னென்ன இருக்குது, அப்படிங்கிறது நம்மளை இழுக்கும், அது இன்னும் பலமாக வேற நம்மக்குள்ளே போய் உட்காந்துக்கும். அதனால தான் இந்த ஐம்புலன்களோட லட்சியமே என்னென்னா, இந்த ஆத்ம வஸ்துவை அறிஞ்சிக்கிறதுக்கு இந்த மெதுவாக அந்த வெளி உலகத்தில் இந்த மூழ்கி கிடக்கக்கூடிய அந்த புலன்களோட சுகங்கள் அடையாளம் கண்டுண்டு அதை அப்படி அலக்கழிக்கிறதுன்னு தெரிஞ்சுண்டு, அதனால் அந்த அலக்கழிக்காமல் நல்ல விஷயங்களை நோக்கி போகிறதுக்காகத்தான் அந்த பூஜை வழிபாடு தியானம் இதெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்மளை அத்தியாத்மிகமாக உள்ளே அழிச்சிட்டு போகும். எல்லாத்துக்கும் ஒரு இடம் வச்சிருக்கிற மாதிரி இதுக்கும் ஒரு இடம் இருக்கணும். இல்லாட்டா பகவான் நமக்கு இதெல்லாம் கொடுத்துருப்பாரா? புலன்கள்லாம் பகவான் கொடுத்தது தானே. புலன்கள் அப்படிங்கிறது வெறும் ஒரு டூல், ஒரு கருவி, அவ்வளோதான். ஆனால் அதை இயக்கிறது எதுனா மனசு தான். எய்தவன் இருக்க அம்ப ஏனோவானேங்கிற மாதிரி, என்ன தான் அந்த கர்மேந்திரியங்கள் அப்படிங்கிற இந்த ஐந்தோட மூலமும் எதுன்னு பார்த்தா ஞானேந்திரியங்கள் அப்படிங்கிற அந்த மூலம்தான். அதாவது அதோடைய சூக்ஷ்மம் தான். எல்லாத்தையும் தாண்டி இந்த புலன்களை கட்டுப்படுத்துறதுங்கிறது உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த மூல அகந்தை தான் எல்லாத்தையும் கட்டுப்படுத்துறது. அது சதா தேடிகிட்டே இருக்கக்கூடிய சின்ன சின்ன இன்பங்கள், இந்த வாசனா பலத்தினால் உண்டாக்கின அந்த பதிவுகள், அதாவது மெமரிஸு, இதையே திருப்பி திருப்பியும் உணர்ந்துட்டே அதையே திடமாக்கிக்கிறது, அதை தான் நிறுத்தணும். அதனால தான் நம்மளுடைய சம்பிரதாயத்தில் பூஜை புனஸ்காரம் ஆச்சாரம்னு நிறைய விஷயத்தை பண்ணி வச்சுருக்கான், வேலி மாதிரி போட்டு தடுத்து வச்சுருக்கான். ஏன்னா அதோட வேகங்கிறது இன்றைக்கி நேற்றுக்கு வர்றதில்லை. அதனால் அந்த புலன்களோட போக்கில் ஓடுறதும் அதை கட்டுப்படுத்துகிறேன்னு நினைக்கிறதுங்கிறதெல்லாம் தாண்டி இதை கட்டுப்படுத்தலாம் முடியாது. ஆனால் என்ன பண்ணலான்னா அதை கவனிக்கலாம். கவனிக்கிறதுக்கு மூலமாகவே அதோட ஒட்டு மொத்த அமைப்பை புரிஞ்சிக்க முடியும். அப்போ அதோட மூலத்திலிருந்து நம்ம அந்த போக்கிலிருந்து விடுபட முடியும் அப்படிங்கிறார். அதுதான் அவேர்னஸ் அப்படிங்கிறார். அப்சர்வ் பண்ணுறது, அவேர்னஸோடு இருக்கிறது, அது மூலமாக தான் உள்ளுக்குள்ளே நம்ம வந்து அந்த மூலத்தை நோக்கி போக முடியும். இதுக்கு தான் பகவான் நாம சங்கீர்த்தனம் அப்படின்லாம் நமக்கு கொடுத்துருக்கா. மூர்த்தி வழிபாடு, விக்கிரக ஆராதனை, அப்புறம் இதெல்லாம் என்ன பண்ணுறது அப்படின்னா, மற்ற வாசனைகள் இருக்கு இல்லையா, அதில் போய் நம்ம நேரத்தை செலவிடாமல் நல்ல வாசனைகளை பெருக்கிக்கிறதுக்காக பெரும்பாலான வழிபாடுகள் அதனால் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. இந்த இடத்துல இன்னொரு விஷயம் இருக்குது. இந்த பாடல் இருக்கு இல்லையா, இது பகவானை அடைஞ்ச ஜீவனானது பகவானை நோக்கி கேட்குற மாதிரி இருக்கிறத கவனிக்கணும். பகவானை அடைஞ்சுடுத்தோம் அந்த ஜீவன், அது வந்து பகவானை நோக்கி கேட்கறது. ஐம்புலக் கல்வர்கள் அகத்தினில் புகும்போது நீங்கள் எங்கே போனீர்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்கறது. ஆனால் இந்த இடத்துல அகத்தில் நீ இல்லை அப்படின்னு நிச்சயமாக சொல்லாமல் அது வந்து அந்த மாதிரி ஒரு கேள்வியை கேட்கறது. இல்லைன்னு நினச்சேன், ஆனால் சட்டுன்னு வந்து என்னை ஆட்கொண்டுட்டேளே அப்படிங்கிற பாவத்தில் இருக்குது இந்த பாட்டு. இன்னும் சூக்ஷ்மமாக ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். என்னன்னா, அந்த நம்மளை வந்து இந்த இடத்துல பகவான் வந்து நம்மளை உந்தி தள்ளுறார். இந்த ஐம்புலன்களும் மனசோட ஆளுமைக்கு உட்பட்டதாக இருக்கிற வரைக்கும் அது கல்வர்கள் கிட்ட மாட்டின்ற ஒரு வஸ்துவாக தான் இருக்குது. இந்த ஐம்புலன்களும் உண்மையிலேயே அருணாச்சலனோட வஸ்து அப்படின்னா, அது அதோட இயல்பில் என்ன பண்ணும், உயர்ந்த விஷயங்களை நோக்கி நகர ஆரம்பிக்கும். இந்த ஐம்புலன்களும் ஆத்மவிருத்திக்கு எது சாதகமாக இருக்கோ அந்த செயலை மட்டும்தான் அது பண்ண ஆரம்பிக்கும். இந்த கல்வர்கள் கல்வர்கள்னு நாம் அடையாளம் காண்றோம் இல்லையா, இந்த ஐம்புலன்கள் இதுவரைக்கும் யாரோ கொள்ளு கொடுத்து இந்த குதிரையை குதிரை வீரன் கூட்டின்னு போகிற மாதிரி ஏதோ ஒன்று கிடைக்கிறதுக்கு, ஏதோ ஒன்று அடையிறதுக்கு இருக்குன்னு நினச்சிண்டு அது ஓடின்ட்டுருக்கு. அது நம்ம புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சுக்கணுங்கிறது தான் ஞானிகள்லாம் நினைக்கிறா. கல்வர்களை நம்ம நண்பர்கள்னு நினச்சிண்டு அதோட போக்கிலேயே நம்ம போகிறோம், அப்படி போகக்கூடாது அப்படின்னு காமிச்சு கொடுக்குறா. நமக்கு முன்னாடி ஒரு பாம்பு வருது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஐயோ சர்ப்பம் இருக்குது அப்படின்னு அந்த இடத்த விட்டு ஒதுங்கி போவோம், பின்வாங்குவோம், எச்சரிக்கையாக இருப்போம். இந்த விஷயத்தை தான் பகவான் நமக்கு காமிச்சு கொடுக்குறார். ஏன்னா நம்ம இந்த ஆத்ம வஸ்துவை அறியாமல் வெறும் சரீரத்தையே நம்ம நினச்சிண்டு இந்த ஜனன மரண போராட்டத்திலேயே இந்த இன்ப துன்பங்கள்லேயே மாட்டின்ண்டு இருக்கோமே அப்படிங்கிறத காமிச்சு கொடுத்து அதை விட்டு ஒதுங்கி வர சொல்கிறார் ஜெய கிருஷ்ணமூர்த்தி. இதைத்தான் சார் யுவர் ஹவுஸ் இஸ் பேர்னிங் அப்படிம்பார், எச்சரிக்கை பண்ணுவார். அதை நம்ம அதை நீங்கள் புரிஞ்சுட்டு இருக்கேளா அப்படின்னு கேட்பார். அது குறித்த விழிப்புணர்வு உனக்கு இருக்கா அப்படின்னு ஞானிகள் காமிச்சுட்டே இருப்பா. அப்படி ஞானிகள் சொல்கிற வார்த்தையை கேட்டுட்டே இருக்கும்போது நமக்குள்ளே ஒரு மாற்றம் வர ஆரம்பிக்கும். இப்படி இந்த ஐம்புறக்கல்வர் அகத்தினில் வரும்போது அங்கே அருணாச்சலன் இல்லாதது மாதிரி இருக்கிறது ஏன் அப்படிங்கிறதுக்கு உண்டான விளக்கத்தை ரமணர் அடுத்த பாடலில் கொடுக்குற. அது என்ன பாட்டுங்கிறத அடுத்த வாரம் பார்ப்போம். இன்றைய பாட்டு ஐம்புலக்கல்வர் அகத்தினில் புகும்போது அகத்தினில் நீ இல்லையோ அருணாச்சலா.